நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய ரெண்டு சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கத்தை எங்களுடைய சாதகர் ஒருவர் இன்று திருவள்ளுவருடைய பூஜை நாள் என்று ஒரு அறிவிப்பு தந்திருந்தார். நேற்றைய முன்தினம் நான் ஒருபோதும் என்னுடைய சத்சங்கத்தில் திருவள்ளுவரை பற்றியோ திருக்குறளை பற்றியோ பேசியது இல்லை. இன்று பாபாஜி அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றார் என்பதை அந்த அன்பருடைய செய்தி மூலம் உணர்ந்தேன். ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் திருவள்ளுவரை பற்றியும் அவர் இயற்றிய திருக்குறளை பற்றியும் சிறிய செய்திகள் பார்ப்போம். அதை பார்ப்பதற்கு நாள் கணக்குகள் ஆகும், முழுமையாக பார்ப்பதற்கு. ஆனால் என்னுடைய நோக்கம் அதை எங்களுடைய சத்சங்கத்திற்குள் கொண்டு வருவோம் என்பதுதான். முதலாவதாக இந்த திருக்குறள் என்று சொல்லும் நூல் எங்களுடைய தமிழில் மிகவும் முக்கியமான நூல். அது மாத்திரமல்ல, யோகத்திற்கும் ஒரு முக்கியமான ஆதரவான ஒரு நூலாக எங்களுடைய குருமார்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யோகி ராமையா அவர்களும் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் சில திருக்குறள் பாட்டு பாடல்களை போட்டிருக்கின்றார். அதுவும் அதை பறைசாற்றுகின்றது. ஆகவே இந்த திருக்குறளை பற்றி நாங்கள் நோக்கும் போது, முதலாவதாக திருவள்ளுவர் இந்தியாவில் வாழ்ந்த ஆண்டு இன்னும் சரியாக ஒருவராலும் கணக்கிடப்படவில்லை. இருப்பினும் சில புத்தகங்களை நூல்களை எழுதியவர்கள் அவர் கிறிஸ்துக்கு முன் 31 ஆண்டளவில் வாழ்ந்தார் என்று குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி உலகில் வாழ்ந்த வருடம் கிறிஸ்துக்கு பின் 203 பிறந்த வருடம். ஆகவே திருவள்ளுவர் சத்குரு கிரியா பாபாஜி எல்லோரும் ஒரே காலகட்டத்தில் இருந்து வாழ்ந்தவர்கள் என்பது இங்கு தெரிய வருகின்றது. இப்போது இந்த திருக்குறளை பற்றி பார்க்கும்போது 3 நூல்களை எங்களுடைய குருமார்கள், நாங்கள் யோகத்தில் இருந்தாலும் கிரியா யோகத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு போனாலும் இந்த 3 நூல்களும் எங்களுடைய பயிற்சிக்கு மிகவும் உகந்த நூல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எங்களுடைய குருமார்களால். அந்த நூல்கள் யாவை? திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம். இந்த 3 நூல்களும் திருவருளுக்குரிய நூல்கள், மூன்றும் திருவிலேயே தொடங்குகின்றது. ஆகவே சாதகர்களே, எங்களுக்கு நேரம் இருக்கும் போது அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த நூல்களில் இருக்கும் விடயங்களை பற்றி வாசிப்பதோ அதை பற்றி அறிவதோ அதன் வழி நடப்பதோ அதுதான் முக்கியம் கிரியா யோகா சாதகர்களுக்கு. ஏன் அந்த நடப்பதென்பதுதான் முக்கியம் என்றால், அந்த நூல்களை பற்றி அறியுங்கள் என்றால் நீங்கள் காதளவில் செவியளவில் கேட்டுவிட்டு அந்த நூலை அறிந்து விட்டேன் என்று அத்துடன் நிப்பாட்டுவதல்ல கிரியா யோகம். கிரியா யோகம் என்பது செயல்முறை பயிற்சி. ஆகவே அந்த நூல்களை பற்றி நீங்கள் அறிவதை விட அறிந்த பின் அதை அனுபவத்திற்கு கொண்டு வருவதுதான் கிரியா யோகா சாதகர்களுக்கும் உலகத்தில் இருக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம். கிரியா யோகா சாதகர்கள் எதை அறிவுக்கு கொண்டு வந்தாலும் அதை அனுபவத்திற்கு கொண்டு வருவதற்கு முனைவார்கள். அதுதான் கிரியா யோகம் செயல்முறை பயிற்சி. அதைத்தான் சத்குரு பாபாஜியின் ஐந்து விரலுக்கான பஞ்சாங்க யோகத்தை நாங்கள் எங்களுடைய செயல்முறை பயிற்சியாக எடுத்து அதிலிருந்து எங்களுடைய அனுபவங்களை பெறுகின்றோம். அந்த அனுபவம் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்கு ஈட்டிச் செல்கின்றது. ஆகவே இந்த திருக்குறளை பற்றி இன்று நாங்கள் பார்க்கும்போது, திருவள்ளுவருடைய வாழ்ந்த காலம் கிறிஸ்துக்கு முன் 30ஆம் ஆண்டளவில் என்ற செய்தி அது எங்களுக்கு மிகவும் முக்கியம் அல்ல. ஆனால் அது பாபாஜியினுடைய வாழ்காலத்திற்கு கிட்டவாக இருப்பதை எண்ணி மகிழ்வடைகின்றேன். அவருடைய மனைவி பெயர் வாசுகி. அவ்வளவுதான் அவருடைய குடும்பத்தை பற்றி நான் இன்று சொல்லவிருக்கின்றேனோ, மேலதிக விவரங்கள் ஒன்றும் இல்லை. அவர் இந்த திருக்குறளை 1330 பாடல்கள் அமைத்திருக்கின்றார். இந்த பாடல்கள் அமைந்த விதத்தை சிறிது பார்ப்போம். 1330 பாடல்களை 133 அதிகாரம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் அமைத்திருக்கின்றார். ஒவ்வொரு அதிகாரமும் 10 பாடல்களை கொண்டுள்ளது. ஆகவே அந்த 1330 பாடல்கள் 133 அதிகாரங்களில் அமைந்திருக்கின்றது. அதைவிட வாழ்க்கை சிறக்க வேண்டுமென்றால் அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், 4 விடயங்கள் சரியாக அமைய வேண்டும். அந்த 4 விடயங்கள் என்ன? தமிழில் சொல்லியிருக்கின்றார்கள், அறம், பொருள், இன்பம், வீடு. இது நாங்கள் படிக்கும் போதே இந்த 4 சொற்களும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த 4 சொற்களையும் சரியாக எழுதி முழுப்புள்ளிகள் வேண்டியிருக்கின்றோம் எங்களுடைய சமய பாடத்தில். ஆகவே அறம், பொருள், இன்பம், வீடு என்ற இந்த 4 நிலைகளும் எங்களுடைய வாழ்க்கை சிறக்குப்பதற்கு தேவையான விடயங்கள். இவற்றில் முதல் 3 எடுத்துத்தான் திருவள்ளுவர் தன்னுடைய குறள்களை இயற்றியிருக்கின்றார். அதாவது அறம், பொருள், வீடு என்ற 3 எடுத்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்தை காமத்துப்பால் என்று சொல்லி 3 பால்களாக இந்த நூலை இயற்றியிருக்கின்றார். அறத்துப்பால் என்ற நூலில் அவர் 38 அதிகாரங்களில் 380 பாடல்களை வைத்திருக்கின்றார். பொருட்பால் என்ற நூலில், பொருட்பால் என்ற தலைப்பின் கீழ் 70 அதிகாரத்தில் 700 பாடல்களை வைத்திருக்கின்றார். காமத்துப்பால் என்ற அதிகாரத்தில் 25 அதிகாரத்தில் 280 பாடல்களை வைத்திருக்கின்றார். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றால், இந்த திருக்குறள் எப்படி அமைந்திருக்கின்றது என்ற செய்தி உங்களுக்கு தெரிந்தால்தான் உங்களுக்கு அதில் ஊடுருவும் போது இலகுவாக இருக்கும் என்பதற்காகத்தான், வேறு ஒன்றுக்குமாக வல்ல. ஆகவே சாதகர்களே, இது 3 தலைப்பின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு எங்கே இருந்து வந்ததென்று சொன்னேன். ஆகவே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பாலின் கீழ் அவருடைய 1330 குறள்களும் அமைந்திருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இந்த 3 பால்களிலும் கிரியா யோகம் மார்க்கத்தை பொறுத்தவர்களுக்கு அறத்துப்பால்தான் மிகவும் விருப்பமாக இருக்கும். அதில் இருக்கும் செய்திகளை அறிவதற்குத்தான். ஏனென்றால் அந்த அறத்துப்பாலில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதென்றால், ஒரு தனி மனிதன் ஒரு சமுதாய மனிதனாக உருவாகுவதற்கு என்ன வழிகள் பின்பற்றப்பட வேண்டும், அவன் முழுமையான மனிதனாக எப்போது மாறலாம் இந்த பிறப்பில் என்பதுதான் அந்த அறத்துப்பாலின் முக்கிய உடையப். ஆகவே கிரியாயோவா சாதகர்களுக்கும் அந்த அறத்துப்பாலில் சொல்லப்பட்ட சில விடயங்கள் கிரியாயோகத்தில் சொன்ன அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி செல்வதற்கு மிகவும் உகந்த செய்திகளாக அமையும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. இந்த அறத்துப்பாவில் முதலில் 4 அதிகாரங்கள் 40 பாடல்கள் வணக்கத்திற்குரிய பாடல்களாகவும், இன்னும் ஒரு 20 அதிகாரங்கள் இல்லறவியல் என்ற தலைப்பின் கீழும் 200 பாடல்கள், இன்னும் ஒரு 13 அதிகாரங்கள் 130 பாடல்கள் துறவியல் என்ற பதிவின் கீழும், ஒரே ஒரு அதிகாரம் ஊழியல் என்ற பதிவின் கீழும் 4 தலைப்புகளாக அமைந்திருக்கின்றது. இந்த 4 தலைப்புகளிலும் மொத்தமாக 230 பாடல்கள் 23 அதிகாரங்களாக உள்ளது என்பதை சொன்னேன். இதில் முக்கியமாக முன்னுக்கு இருக்கும் வணக்கமுறை 4 அதிகாரங்களில் இருந்தாலும், அதற்கு பிறகு இருக்கும் இல்லறவியல், துறவியல், ஊழியல், இந்த 3ம்தான் எங்களுடைய கிரியா யோகா சாதகர்களுக்கு மிகவும் மிகவும் முக்கியமான செய்திகள் அங்கு இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையை எப்படி உண்மையாக்கலாம், இதை பாவித்து, அதை விட எங்களுடைய கிரியா பயிற்சிக்கு இந்த திருக்குறள், திருவள்ளுவருடைய திருக்குறள் 1330 குறள்களும் எந்த அளவில் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது என்பதைத்தான் இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த சத்சங்கத்தில் நாங்கள் பார்ப்பது முதலாவதாக அந்த அறத்துப்பாலில் இருக்கும் 380 பாடல்களும், 38 அதிகாரங்களில் இருக்கும் 380 பாடல்களும், அந்த 380 பாடல்கள் இல்லறவியல், துறவியல், ஊழியலில் அமைந்திருக்கின்றது. வணக்கப்பாவுடன் 4 அதிகாரங்களுடன். ஆகவே இந்த இல்லறவியல், துறவியல், ஊழியல் என்பது, இல்லறவியல் என்பது ஒரு தனி மனிதன் எப்போது ஒரு சமுதாய மனிதனாக முழுமையாக மாறலாம், அது இல்லறத்தில் இருந்து இல்லறவியலில் சொல்லப்பட்டிருக்கின்றது முழு விளக்கங்களும். மனித ஒழுக்கங்கள், மனிதன் உருவாகும் விதம், உண்மைகளை எடுத்து பொய்களை அகற்றும் விதம், மனதை ஒருங்கிணைக்கும் விதம், இதுதான் இல்லறவியலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்குள் எங்களுடைய கிரியா யோகத்தில் சொன்ன அன்பு வந்து விழுகின்றது. அதுதான் கிரியா யோகத்திற்கும் திருக்குறளில் இல்லறவியலுக்கும் இடையில் இருக்கும் ஒற்றுமை. அந்த அன்பு, அந்த தொண்டு, பாபாஜியின் அன்பும் தொண்டும் இல்லறவியலில் வந்து விழுகின்றது. அதிலிருந்து திருக்குறளில் துறவறவியலுக்குள் போகும்போது அன்பு அருளாக வேண்டும். அந்த அருள் சமுதாயம் முழுத்தலிலும் தனி மனிதனுக்கு பரவ வேண்டும். தன்னுடைய வீட்டிற்குள் இருந்த அன்பு வெளியால் செல்ல வேண்டும். வெளியில் எல்லாவற்றிலும் அன்பை காண வேண்டும். இயற்கையை நேசிக்க வேண்டும் என்ற பாபாஜி சொன்ன கருத்துகளுக்கு திருக்குறளில் துறவியல் வந்து விழுகின்றது. துறவியலில் அன்பு அருளாகினால்தான் அந்த துறவியல் சரியாக முடிக்கலாம் திருக்குறள் மொழிகளின்படி. ஆகவே இதில் நான் கண்ட விஷயம் என்னவென்றால், திருக்குறளில் சொல்லப்பட்ட 4 நிலைகளான பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், ஞானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 வாழ்க்கை முறைகள், மனிதனின் வாழ்க்கை முறைகளை விரிவாக சொன்னதுதான் திருக்குறள். அதேபோல் கிரியா யோகத்தில் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்று பாபாஜி சொல்லியிருக்கின்றார் யோக மார்க்க மக்களுக்கு. இதில் அன்பும் தொண்டும், பாபாஜி சொன்ன அன்பும் தொண்டும் திருக்குறளில் என்னுடைய அறிவு கட்டிய வரையில் இல்லறவியலில் போய் விழுகின்றது. இந்த அன்பு தொண்டை நாங்கள் வளர்க்க வேண்டுமென்றால் திருக்குறளில் சொன்ன இல்லறவியலில் சொன்ன விடயங்களை நாங்கள் சிந்தைக்குள் எடுத்து அதன்படி வாழ முனைவோமாக இருந்தால் எங்களுடைய பயிற்சி விரைவாக்கப்படும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. அதேபோல் திருக்குறளில் சொல்லப்பட்ட ஞானப்பிரஸ்தம் சந்நியாசம் நிலையில் வாழும் வாழ்க்கை நிலைகளை யோகத்தில் பக்திக்கும் சரணாகதிக்கும் கொண்டு நான் தொடர்புபடுத்தி பார்க்கின்றேன். ஆகவே முழுக்க முழுக்க இந்த திருக்குறள் என்ற நூல் எங்களுடைய யோகா சாதகர்களுக்கு அது யோக நூலாக இல்லாவிட்டாலும் வாழ்க்கை நூலாக எல்லோராலும் போற்றப்படும் நூலாக தமிழ் நூலாக அதற்கு மேலாக இருப்பதால் அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் கிரியா யோகா சாதகர்களுக்கு மிகவும் அனுகூலமான விடயங்கள். ஆகவே இன்றைய வள்ளுவருடைய பூசை நாளில் இவற்றை நாங்கள் எங்களுடைய கிரியா யோக சாதகர்கள் எப்படி பயன்படுத்தலாம், இதை எப்படி செய்யலாம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த இல்லறவியல் துறவியல் என்ற ரெண்டு நிலைகளையும் பார்க்கும்போது எங்களுடைய உடலின் புற உடலையும் அக உடலையும் நாங்கள் கிரியா யோகத்தில் பயிற்சி செய்யும் போது அன்பு தொண்டு புற உடலுக்காகவும் அதற்கு கீழே பக்தி சரணாகதியை அக உடலுக்காகவும் செய்கின்றோம் எங்களுடைய வாழ்வியல் முறையை. அதே போல்தான் இந்த ரெண்டு வியல்களும், அதாவது இல்லறவியலும் மற்றது துறவியலும் ரெண்டும் அதற்கு ஈடாக அமைந்திருக்குமோ என்ற ஒரு ஒத்திசைவு என் மனதில் தோன்றுகின்றது. ஆகவே முழுக்க முழுக்க இந்த திருக்குறளை நாங்கள் தெரிவதால், அதன் பொருள்களை தெரிவதால் அறிவு நிலையில் நிச்சயமாக அது இடம் பிடிக்கும் என்பதில் ஒருவிதமான சந்தேகமும் இல்லை. மக்களும் ஈர்க்கப்பட்டு அவற்றை பார்ப்பார்கள் என்பதற்கும் ஒருவிதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் குறள்கள் முழுக்க ரெண்டு அடிகள் என்று சொல்வது ரெண்டு வசனம் கொண்ட சொற்களாக அமைந்திருக்கின்றது. அது இலகுவாக மக்களால் ஈர்க்கப்படும். ஏனென்றால் பத்து வசனங்கள் படிக்க தேவையில்லை. ஒரு பாடல் மாதிரி ரெண்டு வசனங்களுடன் குறள் முடிகின்றது. ஆகவே அது மக்களை ஈர்க்கப்படும். ஆனால் இங்கு முக்கிய செய்தி என்னவென்றால், அதை அறிவளவில் எடுப்பது விட அந்த அறிவில் எடுத்ததை நாங்கள் செயலுக்குள் கொண்டு வர வேண்டும். வாழ்க்கையை அமைப்பதற்குரிய செயலுக்குள் பாபாஜியினுடைய வழிகளை ஊக்குவிப்பதற்கு, விரைவாக ஊக்குவிப்பதற்கு நாங்கள் அவற்றை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இன்றைய சத்சங்கத்தின் நோக்கம். இவற்றை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த வழியில் பார்ப்போமாக இருந்தால், இந்த மூன்று நூல்களான திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம், இந்த மூன்று நூல்களும் கிரியா யோகா பயிற்சிக்கு உதவியாக உறுதியாக கிரியா யோக பாபாஜியின் தெய்வீய குரலுக்கு உடைய கன்செப்ட் என்று சொல்லுவோம், கருத்துக்களுக்கு உடந்தையாக வந்து அமைகின்றது. இதற்கெல்லாம் தாய் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தில் இருந்து, சிவயோகத்தில் இருந்துதான் இந்த கிரியா யோகம் வந்ததென்று யோகியார் அடித்து முழங்குகின்றார் தன்னுடைய உரைகளில். அவர் சொல்லித்தான் எங்களுக்கு இது தெரியும், வேறு ஒருவரும் அல்ல. ஆனால் அது தாய் நூல். அதே நேரத்தில் திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம் என்பது அதற்கு துணை நூல் என்று நீங்கள் சொல்லலாம். நாங்கள் சைவ சித்தாந்தத்தையே முழுமையாக வைத்து பாபாஜியின் தெய்வீய குரலில் இருக்கும் எல்லா விடயங்களுக்கும் விரிவான விடயங்களை சைவ சித்தாந்தத்தில் இருந்து அறிகின்றோம். அங்குதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று உணர்ந்திருக்கின்றோம். அது எல்லாம் வாசகம் உண்மைதான். இருப்பினும் அதுவே எங்களுடைய பயிற்சிக்கு போதுமானதாக இருந்தால் கூட, இந்த திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம் மூன்று பகுதிகள் எங்களுடைய கிரியா யோகத்தில் எங்களுடைய பயிற்சிகளை துரிதப்படுத்துவதற்கு துணை நூலாக அமையும் என்பதில் ஒருவிதமான சந்தேகமும் இல்லை என்று எங்களுடைய குருமார்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் இதை நினைவு கூறுவதற்கு பாபாஜியின் அருளுடன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், முதல் தரமாக திருக்குறளை எங்களுடைய சத்சங்கத்தில் நினைவு கூறுவதற்கு அமைத்து தந்த பாபாஜிக்கு முதற்கண் நன்றி. அவருடைய இசைவின் பேரில்தான் இந்த சத்சங்கம் நடைபெறுகின்றது என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. இறுதியாக திருவள்ளுவரின் நினைவுக்காக இன்னொரு விடயத்தையும் இங்கு சொல்லி கேள்வி பதில்களுக்குள் செல்வோம். அது என்ன விடயமென்றால், இந்தியாவில் மூன்று கடல்கள் சங்கமிக்கும் தென்னிந்தியா கடற்கரையில் திருவள்ளுவருக்கென்று சொல்லி ஒரு சிலை வைத்திருக்கின்றார்கள். அந்த சிலை அங்கே இருக்கின்றது, திருவள்ளுவர் சிலை என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன், சென்றும் இருக்கின்றேன், ஆனால் உள்ளே செல்லவில்லை ஒரு முறையும். ஆனால் இன்றுதான் எனக்கு தெரிய வந்தது, அந்த சிலையின் உயரம் 133 அடிகள். என்ன அருமையான சிலை அமைப்பு! 133 அடிகள் என்று சொன்னால் 133 அதிகாரங்கள் கொன்றதுதான் திருக்குறள். ஆகவே 133 அடியில் அந்த வள்ளுவர் சிலையை அமைத்திருக்கின்றார்கள். அந்த வள்ளுவர் சிலைக்குள் இன்னொரு ஆச்சரியமும் கேள்விப்பட்டேன் என்றுதான். அந்த 133 அடிகளிலும் 133 குறள்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் உள்ளே பிரசுரித்திருக்கின்றார்களாம். ஏனென்றால் 1330 குறள்களும் அதுக்குள் போட முடியாதபடியால் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு திருக்குறளை எடுத்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் அதுக்குள் பொறிக்கப்பட்டிருக்கின்றதாம். இப்போதுதான் என்னுடைய ஆர்வம் கூடுகின்றது. அடுத்த முறை அங்கு செல்ல கிடைத்தால் செல்லும் போது அங்கு சென்று இந்த குறள்களை ஒரு முறை பார்க்க வேண்டும். ஆகவே சாதகர்களே, இன்றைய திருவள்ளுவருடைய பூசை நாளில் உங்களுக்கு இந்தளவு தகவல்களையும் தந்திருக்கின்றேன். அதோடு உங்களை நான் தனியாக விடவில்லை. திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு என்று சொல்வதற்காக பெரிதாக ஒன்றுமில்லை. அவர் பிறந்த ஆண்டும் சரியாக சொல்ல முடியாத நிலை. ஆனால் பாபாஜி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட என்பதுதான் சொல்லக்கூடிய நிலை புத்தகம் எழுதியவர்களுடைய தகவலின்படி. அதைவிட அவருடைய மனைவி வாசுகி என்பவர் அவருடைய மனைவி என்பதுதான் பொதுவாக தெரிந்த கதை. அதற்குள் நான் மீண்டும் செல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு இன்று இந்த சத்சங்கம் முடிந்து இந்த சத்சங்கத்தை அனுப்பும் போது திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு என்று எங்களுடைய இன்டர்நெட்டில் என்ன போட்டிருக்கின்றார்களோ அதனுடைய கொப்பியும், அதைவிட எல்லோருக்கும் திருக்குறள் எல்லாருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும், திருவாசகம் இருக்க வேண்டும், திருமந்திரம் இருக்க வேண்டும் என்பதுதான் அடியேனின் விருப்பம். அது இருந்தால் அதை துணை நூல்களாக உங்களுடைய பயிற்சிக்கு நீங்கள் மெருகூட்டி கொண்டு போகலாம். ஆனால் இப்போது அதை எல்லோருக்கும் கொண்டு வந்த அந்த நூல்களை தருவதற்குரிய வசதி எங்களுடைய மின்னஞ்சலில் இருப்பதால் உங்கள் எல்லோருக்கும் இன்று இத்துடன் இந்த 1330 குறள் பதிவுகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அனுப்பி வைக்கின்றேன் என்று. ஆகவே இன்று வள்ளுவருடைய பூசை தினத்தில் உங்களுக்கு அந்த திருக்குறள் கையை கேட்டப் போகின்றது. அதற்கு பின் அதை நீங்கள் நாளாந்தம் 1 குறள் வீதமோ 2 குறள் வீதமோ அதை நீங்கள் படிப்பதும், அதை பற்றிய அறிவை எடுத்து அதை செயலுக்குள் கொண்டு வருவதும் கிரியாயோகா பயிற்சியை ஊக்கப்படுத்துவதற்கு துரிதப்படுத்துவதற்கு பாபாஜியின் அருளை எல்லோரும் வேண்டுங்கள். என்னுடைய பணியின்படி அது இன்று எல்லோருடைய கைகளுக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலம் வரும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த சத்சங்கத்தை இந்த அளவில் இன்று நடத்துவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கும் நடத்தி கொண்டிருக்கும் சத்குரு பாபாஜிக்கு நன்றி சொல்லி உங்கள் எல்லோரையும் கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் எங்களுடைய சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் திருவள்ளுவருடைய பூசை நாளை பற்றி மிகவும் சிறப்பான கருத்துக்கள் கூறப்பட்டது. அதில் கூறப்பட்ட முக்கிய சுருக்கமான கருத்துக்களை பற்றி பார்ப்போமானால், யோகத்திற்கு முக்கியமான நூலெனவும், அடுத்து முக்கியமாக திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம் இந்த மூன்றும் கட்டாயம் எல்லா கிரியாசாரரும் படிக்க வேண்டியவை என்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டது. ஏனெனில் திருக்குறளிலும் திருமந்திரத்திலும் திருவாசகத்திலும் கிரியாதுவதற்கு தேவையான மூல விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கின்ற கருத்துக்கள் கூறப்பட்டது. அது மாத்திரமல்ல, கிரியாயோக சாதகம் செயல்முறை பயிற்சிக்குரிய நெருங்கிய தொடர்புகளை விரிவாக கூறப்பட்டது. அடுத்ததாக திருவள்ளுவரின் மனைவியின் பேர் வாசுகீரவும் திருக்குறளில் 1330 பாடல்களும் அதில் 133 அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரமும் 10 பாடல்கள் எனவும். அடுத்ததாக வாழ்க்கையை சரியாக அமைப்பதற்கு 4 நிலைகள் முக்கியம் என்றும் அந்த 4 நிலைகள் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு எனவும் அவை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பொருட்பால்களாக பிரிக்கப்பட்டுள்ள என்றும் அதில் உள்ள திருக்குறள் எண்ணிக்கை விவரங்களும் தெளிவாக விளக்கப்பட்டது. அறத்துப்பாலில் சொல்லப்பட்ட விடயங்கள் கிரியாயோக சாதகத்தில் மிகவும் பொருத்தமான கருத்துக்களை உள்ளடக்கிய என்ற கருத்துக்களும் தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து இல்லறவியல், துறவியல் போன்றவற்றில் இல்லறவியலில் பொதுவாக அன்பும் தோன்றும், துறவியலில் அருளும் மற்றும் திருக்குறளில் உள்ள யோக நூலில் உள்ள தொடர்புகள் மிக விரிவாக எடுத்து விளக்கப்பட்டது. இறுதியாக திருக்குறளில் கூறப்பட்ட பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்பது ஏற்கனவே எங்களுடைய கிரியா யோகத்தில் கூறப்பட்ட அன்பு தொண்டு பக்திக்கு உதாரணமாக பிரம்மச்சாரியம் அன்பு, கிரகஸ்தம் தொண்டு, வானப்பிரஸ்தம் பக்தி, சந்நியாசம் சரணாகதி என்ற தொடர்புகள் மிகவும் தெளிவாக கூறப்பட்டு இறுதியாக புற உடல்களுக்கும் அன்பும் தொண்டும் அக உடல் பக்தி சரணாகதி என்ற கிரியாசுகோ கருத்துக்கள் மிகவும் விளக்கப்பட்டது. அடுத்து திருவள்ளுவருடைய சிலையின் சிறப்பு, அதாவது திருவள்ளுவர் சிலை 133 அடி உயரம் கொண்டதாகவும் அதில் 133 அதிகாரங்களும் 133 குறள்களும் அதில் செருக்கப்பட்டிருந்த கருத்து மிகவும் தெளிவாக இன்றைய சங்கத்தில் கூறப்பட்டது. இவை எல்லாவற்றையும் உற்று நோக்குவோமானால் திருக்குறள் ஒரு சுரங்கம் என்று கூறலாம். திருக்குறள் சுரங்கம் வற்றாதது என்று கணிந்துரைத்தவர் தமிழ் முனிவர் திரு வீக்கா அவர்கள் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய இன்றைய சத்சங்க கருத்துக்களை மக்களுக்கு சொல்லலாம். கார்த்திகேயன் ஐயா,
ஹலோ.
ஹலோ, சொல்லுங்க, கேட்குது.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நான் ஒரு 10 நிமிஷம் பின்னாடி தான் வந்து இந்த சத்சங்கத்துக்கு கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இருந்தாலும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எனக்கு ஒரு நிகழ்வாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு நான் வந்து எதிர்பாராத திருவாரூர் ஆதீனத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாபாஜியுடைய திருவருளால. ஒரு சிவாலயத்துக்கு பாபாஜியுடைய வாய்ஸா பாபாஜி புக்கும் பாபாஜி படமும் கேட்டிருந்தாங்க என்கிட்ட பிரியம்மா. எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அவங்க அந்த ஆலயத்துல பாபாஜி படத்தை மாட்டி வச்சுட்டு வாய்ஸா பாபாஜியும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 மாசம் சென்று நான் போகக்கூடிய போகக்குள்ள அந்த கோயில்ல எனக்கு ஒரு உதவி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க கையால 12 திருமுறையும் வாங்கி கொடுங்க, நாங்க அந்த பெட்டகத்துல வச்சு அதை வச்சு நாங்க வணங்குறோம். அந்த புக்கோட அந்த புக்கையும் வச்சு நாங்க அது இதை படிச்சுட்டு இருக்கிறோம், அதை நாங்க வச்சு வணங்கிட்டு இருக்கிறோம் சொல்லி கேட்டாங்க. சந்தோஷமா வாங்கி தரேன், பாபாஜியுடைய பாபாஜி சார்பா நான் வாங்கி தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தேன். அது இன்னைக்கு திருவாரூர் ஆதீனத்துல தான் அந்த பொருள் உடையவா கிடைக்குன்னு சொல்லிட்டு திருவாரூருக்கு நான் போனேன். அங்க திருவள்ளுவருக்கு குரு பூஜை நடக்குது. அங்க திருவாரூர் ஆதீனத்துல தான் திருவள்ளுவருக்கு ஒரு சின்ன கோயில் கட்டிருக்காங்க. சார் கூட பாத்திருப்பாரு. என் கூட வந்த 3 அன்பருக்கும் திருவாரூர்ல திருவள்ளுவருக்கு ஒரு கோயில் இருக்குன்னு தெரியாது. ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும். அது 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கியிருக்காங்க. என்னைக்கு திருவாரூர் மடம் உருவாக்குனாங்களோ அன்னைக்கே வந்து அந்த திருவள்ளுவருக்கு ஒரு சின்ன ஆலயம் உருவாக்கியிருக்காங்க. திடீர்னு அங்க குரு பூஜை நடந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா திருவள்ளுவருக்கு குரு பூஜை. மதியானம் அந்த மாதிரி சாப்பிட்டோம். அவருடைய சன்னதியில தான் அந்த பார்த்தோம். அப்பதான் எனக்கு இன்னைக்கு திருவள்ளுவருக்கு குரு பூஜைன்றது தெரியும். இதுவரை எனக்கு திருவள்ளுவருக்கு குரு பூஜை நான் கொண்டாடுறது காலால கூட திருவள்ளுவர் தினம் சொல்லி பொங்கலுக்கு மறுநாள் கருணாள் அன்னைக்கு கொண்டாடுவாங்க. அதுதான் எனக்கு தெரியும். இன்னைக்குதான் திருவள்ளுவருக்கு குரு பூஜைன்றது தெரியும். அப்ப அந்த கல்வெட்டுல கீழே எழுதிருச்சு மாசி மகம் நீ நட்சத்திரம் போட்டு போட்டுருச்சு. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு சக்சங்கத்துல சார் பேசுறீங்க நீங்க. அது எனக்கு ஒரு பெரிய நெகிழ்வா ஆயிடுச்சு. அங்க மடத்துல சைவ சித்தாந்தி என்ன இது பண்ணுவாங்களோ அந்த ஃபங்க்ஷன் அங்க நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஃபங்க்ஷன். இன்னும் 10 மணி வரையும் வச்சிருக்காங்க. எங்களுக்கு கால நேரம் இதுன்னா அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊட்டூர்ல வரேன். அப்ப வந்து இந்த சைவ சித்தாந்தத்துக்கும் திருக்குறளுக்கும் எவ்வளவு நெருக்கமா இருக்கிறதுன்றத அந்த சொற்பொழிவுல சைவ சித்தாந்தி அத்தனை பேரும் பேசினாங்க. அப்பதான் சொன்னாங்க என் கூட வந்தவரு, நான் போய் கன்னியாகுமரியில எவ்வளவு பெரிய சிலையை நான் பார்த்துட்டு வந்தேன், ஆனா இந்த திருவாரூர் ஆதீனத்துக்குள்ள நான் சைவ சித்தாந்தம் படிக்கிறேன், திருவாரூர் ஆதீனத்துக்குள்ள இந்த கோயில் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காருன்றது நான் இன்னைக்குதான் நான் பார்த்தேன் என்றது அவங்க ரொம்ப நிகழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானது வந்து திருக்குறளுடைய விஷயம் பூராவும் அவ்வளோ விஷயங்களை திருக்குறள்ல திருவள்ளுவர் நம் பொருட்டு சொல்லியிருக்காரு. திருக்குறள் முழுக்க முழுக்க திருமந்திரத்திலேருந்தே எடுக்கப்பட்டது. இதுதான் சைவ சித்தாந்தத்துல சொல்லக்கூடியது. அதை இன்னும் ஆழமா அதில் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய யோக நிலை திருமூலர் சொன்ன விஷயத்த ஆழமா எடுத்து இவருக்கு எல்லா மக்களுக்கும் பொதுவா போய் சேர்ந்துன்றது இறைவனுடைய விருப்பத்தினால திருக்குறள் வந்து திருவள்ளுவரால அதை போதிக்கப்பட்டிருக்கு என்றத சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு அதனுடைய சத்துழுவை தான் நாங்க கேட்டுக்கிட்டு வந்து 10 நிமிஷம் அதான் லேட் ஆகி வந்து நுழைஞ்சா உங்களுடைய சக்சகத்தை கலந்துக்கிட்டேன். ரொம்ப சிறப்பு. இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கு நீ என்னடா ஒரு மெக்கல் மாதிரி நடந்துச்சு. இன்னைக்கு குரு பூஜை எனக்கு தெரியாது, அவருக்கு குரு பூஜை தெரியாது, இதுக்காக நாங்க போகல, நாங்க போன காரியம் வேற. இன்னைக்கு அந்த உணவு தான் நாங்க சாப்பிட்டோம். திருவள்ளுவருடைய சிறப்பை வந்து இவ்வளவு நாள் தெரிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பல விஷயம். அது ஒரு பெரிய சிறப்பு. அப்ப நான் மனசுக்குள்ளே நினைச்சேன் நம்மளுடைய பாபாஜியுடைய இதுல திருக்குறள பத்தி சில நிறைய விஷயங்களை பேசணும், அவர் யோகத்துக்காக அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காரு, உலகில் எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்ற ஒரு மன சிந்தனைகள் எனக்கு அதிகம் ஓடுச்சு. அந்த வகையில இன்னைக்கு இந்த சத்சங்கத்துல நான் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். நம்ம சைவ சித்தாந்திகளுக்கு சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கும் கிரியா யோகத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதே மாதிரி சைவ சித்தாந்த சொற்களுக்கும் திருக்குறளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு என்றதை இன்னைக்கு விளக்கமா சொன்னாங்க. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இது என்னுடைய எங்களுடைய சாதகர்களுடன் நான் சேர்ந்து என்று பகிர்ந்து கொள்வது என்னவென்றால், இதுதான் பாபாஜி, இதுதான் பாபாஜியின் அற்புதம், இதுதான் பாபாஜியின் சேர்க்கை. எங்கோ ஒரு இடத்தில் இன்று கார்த்திகேயன் ஐயா அவர்கள் திருவாடுதுறை ஆதீனம் கைலாயமலைக்கு இணையாக கூறப்படும் ஒரு இடம், அந்த இடத்திற்கு அவர் சென்று அங்கு திருவள்ளுவருடைய குரு பூஜையில் கலந்து வந்ததும் அந்த தொடர்பு என்னுடன் கிடைக்கவில்லை, அவருக்கும் எனக்கும் இடையில் அந்த தொடர்பு. அப்படி இருக்கும்போது எங்களுடைய இறைவன் ரவியம்மா அவர்கள் கொழும்பிலிருந்து நேற்றைய முன்தினம் சுசீந்திரன் சார் இந்த சனிக்கிழமை திருவள்ளுவருடைய குரு பூஜை என்று சொன்னார்கள். அதை பற்றி நான் அவர்களுடன் தொடர்ந்து கதைக்கவில்லை, அப்படியா என்று விட்டு வேறு விடயங்களை கதைத்து வைத்து விட்டேன். இன்று காலையில் எழுந்துதான் யோசித்தேன், இன்று திருவள்ளுவருடைய குரு பூஜை என்று அறிவித்த செய்தி காதில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் சூட்சுமமாக பாபாஜி எங்களுடைய இன்னொரு சாதகரை திருவாடுதுறை ஆதீனத்தில் அந்த குரு பூஜையில் கலக்க விட்டிருக்கின்றார். இங்கு எனக்கு பேசுவதற்கு எங்களுடைய சத்சங்கத்தில் பாபாஜி வந்து என் மூலமாக அதை இன்று பேச பண்ணியிருக்கின்றார். எவ்வளவு விந்தை! இது எல்லாம் தொடர்பில்லாதவை. தொடர்பில்லாததை தொடர்பு படுத்துவதுதான் பாபாஜி. அதற்குரிய முழுக்க முழுக்க காரணம் அவர்தான் எல்லா இடத்திலும் எல்லாவற்றையும் செய்விக்கின்றார். நாங்கள் எல்லோரும் ஒரு கருவிகள் என்பதை மீண்டும் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நாங்கள் அதை செய்கின்றோம் என்று செய்திருந்தாலும் இவ்வளவு அழகாக இன்றைய தினம் கிரியா யோகத்தில் திருக்குறளுக்கு அமைந்திருக்கிறதற்கு சான்றுகள் இல்லை. ஆகவே எல்லாம் அவர் இயக்கம் என்பதற்கு இதைவிட என்ன உதாரணம் எங்களுக்கு தேவை சாதகர்களே? இதுதான் உண்மையாக நடக்கின்றது. இது சத்சங்கத்தில் மாத்திரமல்ல, உங்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் பாபாஜி உங்களை வழிநடத்துகின்றார் என்பதுதான் உண்மை. அதை இன்றைய நல்நாளில் நீங்கள் மீண்டும் அதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இறுதியாக இன்றைய நாளில் எங்களுடைய திருக்குறளின் முதலாவது குறளாக திருவள்ளுவர் கொடுத்த குறளை சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிக்கப் போகின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுதான் முதலாவது குறள். இதுவே எங்களுடைய சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை தத்துவம். இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். இங்கு உலகத்தில் இருக்கும் எல்லா எழுத்துக்களும் ஆனா என்ற ஒளிவடிவில் தான் தொடங்குகின்றது. ஆனா என்ற ஒளி வடிவம் இல்லாமல் எழுத்துக்கள் இல்லை என்பதும், அதே போல் இந்த உலகம் ஆதி பகவன் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, அவன்தான் முதலானவன் என்பதை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் முதல் குறளுடன் ஆரம்பித்த திருக்குறள் இன்று நாங்கள் நினைவு கூர்ந்தோம். ஆகவே எல்லாம் பரம்பொருள். பரம்பொருள் முதன்மையாக உலகை நடத்துகின்றான். அது எந்த சமயமாகவும் இருக்கலாம், அது ஒரு பரம்பொருள் ஆதி பகவன் என்று ஒரு எல்லா சமயத்திற்கும் உயர்ந்த பேரில் அழைத்திருக்கின்றார் வள்ளுவர். ஆனா என்ற அகரம், அகரம் உகர, அகர முதல எழுத்தெல்லாம் என்பது ஓம்கார ஒளி இல்லாமல் இந்த உலகம் இல்லை, ஓங்காரத்தில்தான் இந்த உலகம் பிறந்தது, நடக்கின்றது, ஒடுங்குகின்றது என்று பாபாஜி தெளிவாக தந்திருக்கின்றார். சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவமும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை எங்களுடைய நினைவு இறுதி நினைவாக இந்த சத்சங்கத்தில் வைத்து இந்த சத்சங்கத்தை முடிக்கின்றேன். பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. இப்போது